அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். தாலிபான்களின் கட்டார் அரசியல் அலுவலகத்தின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாலிபான்களின் தலைவர் முல்லா உமரின் மரணத்தினால் அந்த அமைப்பில் ஏற்பட்டுள்ள பிளவின் மற்றொரு அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. முல்லா உமரின் மரணத்தை தாலிபான்கள் 2 வருடங்களாக மூடி மறைத்தமை தனது ராஜினாமுக்கான பிரதான காரணம் என சையத் முகமது டைப் அகா அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார்.
One high-ranking official by the name of Mullah Nuruddin Turabi, who was former Justice Minister in Taliban.
பாகிஸ்தானில் நடந்த தாலிபான்களின் ஆளும் குழு கூட்டத்தின் பின்னர் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட முல்லா அக்டார் மன்சூர் குறித்து அவர் எந்தவித நேரடி கருத்தும் தெரிவிக்கவில்லை.
கிரேக்க பங்கு சந்தையில் கிரேக்க வங்கிகளின் பங்குகள் 2வது நாளாக வீழ்ச்சியை சந்தித்தன. ஆனால் பிற நிறுவனங்களின் பங்குகளின் விலை சற்றே அதிகரித்தது. இந்த வங்கிகளின் பங்குகளின் வீழ்ச்சிகளில் 30% வீழ்ச்சி காணப்பட்டது. நேற்று பெரும் வீழ்ச்சியை சந்தித்த பிற நிறுவன பங்குகள் இன்று சற்றே முன்னேற்றம் கண்டன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆர்டிக் பகுதியின் மிகப்பெரிய பிரதேசங்களுக்கான உரிமையை கோரும் மனுவை ரஷ்யா மீண்டும் சமர்ப்பித்துள்ளது. துருவக்கடல் பகுதியில் இருக்கும் 10 லட்சத்திற்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தை மாஸ்கோவுக்கு சொந்தமாக என்பதை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்க வேண்டும் என்று ரஷ்யா கோரியுள்ளது. இயற்கை வளம் நிறைந்த இந்த பகுதிக்காக 2001 இதே போன்றதொரு வேண்டுகோளை ரஷ்யா முன்வைத்திருந்தது. இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது.
ஏமனின் தெற்கு பகுதியில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளத்திலிருந்து ஹவுதி கிளர்ச்சி போராளிகளை வெளியேற்றியுள்ளதாக ஏமன் அரசு ஆதரவு படையினர் தெரிவித்துள்ளனர். அரச படையினரும் அவர்களது கூட்டாளிகளும் நேற்று திங்கட்கிழமை அல் அனாத் தளம் மீது தாக்குதல்களை துவக்கினர். இப்போது அந்த தளம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏமனின் அரச படையினரை பொறுத்தவரை சவுதி தலைமையிலான கூட்டணி வழங்கிய கனரக ஆயுதங்களுடன் வலுவான நிலையில் உள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
மத்திய தரைக்கடலை தாண்டி ஐரோப்பாவை அடைய முயற்சிக்கும் போது உயிரிழந்தோரின் தொகை இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை 2000 எட்டியுள்ளதாக குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கடல் வழியாக லிபியாவிலிருந்து இத்தாலிக்கு பயணித்தவர்களில் அதிகமானவர்கள் மத்திய தரைக்கடலின் மத்தியில் உள்ள சிசிலி சனலில் உயிரிழந்துள்ளனர். கடலில் பயணிக்க தகுதியற்ற படகுகளை மனித கடத்தல்காரர்கள் பயன்படுத்துவதே உயிரிழப்புகள் அதிகரிக்க காரணமாக இருப்பதாக சர்வதேச குடியேறிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது.
மழை வெள்ளம் நிலச்சரிவு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் சர்வதேச உதவிகளை வேண்டியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மரில் 210,000 பேர் உணவு இருப்பிட வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். கடுமையான வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்ட 4 மாகாணங்களில் அரசு நெருக்கடி நிலையை அமல்படுத்தியுள்ளது. தற்போது வரை பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வங்கதேசத்தில் தனது முதலாளியால் உடலுக்கு வேண்டுமென்றே காற்றேற்றப்பட்ட 12 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். நாட்டின் தெற்கில் உள்ள குல்னா என்ற ஊரில் இச்சம்பவம் நடந்துள்ளது. இந்த சிறுவன் தனக்கு வேறொரு இடத்தில் வேலை கிடைத்து விட்டதாக கூறியதை அடுத்து இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார்.
ஜெர்மனியில் ஒரு செய்தி இணையதளம் மீதான தேச துரோக குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணையில் அந்த நாட்டு அரசாங்கம் தலையிடுவதாக ஜெர்மனியின் மூத்த அரச வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நீதித்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான அரிதாக நடக்கக்கூடிய ஒரு மோதல் சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. இணையத்தில் பகிரப்படும் தகவல்கள் மீதான அரசாங்கத்தின் கண்காணிப்பை அதிகப்படுத்தும் அரசாங்க திட்டங்களை இந்த வலைப்பு வெளியிட்டிருப்பது அரச ரகசியங்களை வெளியிடுவதற்கு இடையான ஒரு தேச துரோக குற்றச்சாட்டு செயல் என்பதை அந்த வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து வருகின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.